அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது தொடர்பாக அதிமுக அம்மானியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்து.
இங்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும். எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். திமுக, திரு பன்னீர்செல்வம் இவர்களுடன் பாரதிய ஜனதா, இன்கம் டாக்ஸ், தேர்தல் ஆணையம் எல்லாமே இப்ப கூட்டணி வச்சுட்டு செயல்படுறதா நான் நினைக்கிறேன்.
ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து குறித்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அளித்த பேட்டி.
இந்த நிலையில எலெக்ஷன் கமிஷன் எது இருக்க வேண்டும், நம்மளாவே நடத்தாம எலெக்ஷன், எதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் தேவை, இதை தடுக்க முடியவில்லை என்று
ஆகியவை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் மாலத்தி. சிரியாவில் அரசு படைகள் வெளிப்படையாக நடத்திய ரசாயன தாக்குதல்களை தொடர்ந்து அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து G7 தொழில்துறை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. உலகின் எந்த பகுதியில் அப்பாவிகள் தாக்கப்பட்டாலும் அதற்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று வாஷிங்டன் கருதுவதாக வெளியுறவு செயலர் ரெக்ஸ் டெல்லர்சன் கூறுகிறார். ரஷ்யா மற்றும் சிரியாவின் ராணுவ தலைவர்கள் மீது மேலும் தடைகள் விதிப்பது குறித்து இத்தாலி லுக்காவில் நடைபெறும் 2 நாட்கள் கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என்று பிரிட்டன் வெளியுறவுச் செயலர் போரிஸ் ஜான்சன் கூறுகிறார். அணு ஆயுத சோதனை அல்லது கண்டங்களுக்கு இடையேயான அணு ஆயுத ஏவுகணை சோதனை மீண்டும் ஒருமுறை வடகொரியா நடத்தினால் அந்த நாட்டிற்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்க சீனாவும் தென்கொரியாவும் ஒப்புக்கொண்டுள்ளன. சோலில் சீனா மற்றும் தென்கொரிய நாட்டு தூதர்களிடையே நடைபெற்ற சந்திப்பு மற்றும் கொரிய தீபகற்ப பகுதிக்கு கப்பல் படையை அனுப்பும் அமெரிக்காவின் முடிவிற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வடகொரியாவின் ஒரே நட்பு நாடான சீனாவின் உதவியோடோ அல்லது இல்லாமலேயோ வடகொரியாவின் பிரச்சினையை சமாளிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதி கூறியிருந்தார். கடந்த ஆண்டு அமெரிக்க தேர்தலில் கணினி மூலம் ஹாக்கிங் செய்து வெளிப்படையாக முறைகேடு செய்ததான சந்தேகத்தின் பேரில் ஸ்பெயினின் பார்சிலோனாவில் ரஷ்யர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கணினி மூலம் தலையீடு செய்ததான குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக சம்பந்தப்பட்டவரின் மனைவி கூறுகிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா எந்த வகையிலும் தலையிடவில்லை என்று மாஸ்கோ மறுத்துள்ளது. உளவாளி என்று குற்றம் சாட்டி இந்தியர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கும் பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்ற தீர்ப்பை வன்மையாக கண்டித்துள்ள இந்தியா குல்பூஷன் ஜாதவ் மீதான பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை கேலி கூத்து என்று வர்ணிக்கிறது.
When Pakistan's Prime Minister Nawaz Sharif was invited to the swearing-in,
ஜாதவ் உளவாளி என்ற குற்றச்சாட்டை மறுக்கும் இந்தியா அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது திட்டமிட்டு கொலை செய்யப்படுவதற்கு சமமானது என்று கூறுகிறது. பாகிஸ்தானில் பதற்றம் நிலவும் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இருந்து 13 மாதங்களுக்கு முன் இந்திய கடற்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஜாதவை கைது செய்ததாக பாகிஸ்தான் கூறினாலும் ஈரானில் இருந்து அவர் கடத்தப்பட்டதாக இந்தியா கூறுகிறது. எகிப்தில் அலெக்சாண்ட்ரியாவில் காப்டிக் தேவாலயம் ஒன்றில் ஞாயிறன்று நடைபெற்ற தற்கொலை குண்டு வீச்சில் உயிரிழந்தவர்களுக்கான இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் எகிப்தில் 3 மாத கால அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அலெக்சாண்ட்ரியாவில் நடைபெற்றதைப் போன்ற மற்றொரு வெடிகுண்டு தாக்குதல் நைல் நதியின் கழிவு முகத்துவார பகுதியில் அமைந்திருக்கும் மற்றொரு தேவாலயத்திலும் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளது. ஏமனில் கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற விமான தாக்குதல்களில் சுமார் 40 கிளர்ச்சியாளர்களும் படைவீரர்களும் கொல்லப்பட்டதாக செய்திகள் கிடைத்துள்ளன. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி படைகளின் விமான தாக்குதல்களில் நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் 28 வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஏமன் ராணுவம் கூறுகிறது. ஏமன் அரசுக்கு ஆதரவு அளிக்கும் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி படைகள் ஹுதி கிளர்ச்சி இயக்கத்திற்கு எதிராக சண்டையிட்டு வருகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தொகுத்து வழங்குகிறார் ஜெயக்குமார்.
சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் வருமான வரித்துறை சோதனையில் சிக்கியுள்ள வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர் ஆகியோர் மீது CBI வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். இதே விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் தமிழக முதலமைச்சர் O. Panneerselvam, டிடிவி தினகரன் தரப்பினர் மட்டும் இல்லாமல் திமுகவும் இந்த இடைத்தேர்தலுக்காக பணப்பட்டுவாடா செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக அம்மா அணியின் வேட்பாளரான டிடிவி தினகரன் தங்களுக்கு எதிராக அனைவரும் ஓர் அணியில் சேர்ந்திருப்பதாக குறை கூறினார்.
பாரதிய ஜனதா கட்சி இங்கு அவர்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலை இருந்ததால் தமிழிசை திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி வருவதை பார்த்தாலும் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் என்பதுதான் தெரியும். இதில் எங்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அதுதான் உண்மை. இதில் இதில் திமுக திரு பன்னீர்செல்வம் இவர்களுடன் பாரதிய ஜனதா எல்லாரும் இன்கம் டேக்ஸ் தேர்தல் ஆணையம் எல்லாமே இப்போ கூட்டணி வச்சுட்டு செயல்படுறதை தான் நான் நினைக்கிறேன். இப்போ முன்னெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற்ற பிறகு தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு மூலம் தேர்தலுக்கு முன்பே எங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றி தொடங்குவோம்
என்றார் டிடிவி தினகரன். தேர்தல் ஆணையத்தின் அனைத்து ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கும் என அக்கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார்.
இது மாதிரி தவறுகள் நடக்கிற போது கண்டுபிடிக்கப்படுகிற போது அதே வேட்பாளர்கள் திருப்பி நிற்கலாமா, நிற்கக்கூடாதா, நிற்கக்கூடாதா, எத்தனை வருஷம் நிற்கக்கூடாது, இந்தியா பூரா இந்த மாதிரி ஒரு வரைமுறை கொண்டு வந்து அதை தேர்தல் ஆணையம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் காங்கிரஸ் கட்சி வேண்டுகோள். இது மாதிரி தேர்தல் சம்பந்தமான மாற்றங்கள், அதில் வந்து திருத்தங்கள், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடப்பதற்கான நடவடிக்கைகள், என்ன நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்தாலும் அதை காங்கிரஸ் கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது, வரவேற்கிறது
என்றார் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தங்களுக்கு தேர்தல் ஆணையம் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரினார்.
பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது என்பதை அட்வான்ஸாக தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் புகார் சொன்னோம், தடுத்து நிறுத்த முடியல. அது தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி, ஃபெயிலியர் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். இப்போ ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பணப்பட்டுவாடா செய்து தேர்தல் வெற்றி பெறுக்க முயற்சி எடுத்த அந்த அவர்கள் செய்த குற்றத்திற்கு ஜனநாயக நடவடிக்கைக்கு வி ஆர் பனிஷ். நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு கொள்கையை சொல்லி மக்கள் பிரச்சனை தேர்தல் பிரச்சாரம் செஞ்சோம், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும்
என்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன். இதற்கிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் காலம் கடத்தாமல் முன்பே எடுத்திருந்தால் பணமும் மனித சக்தியும் வீணாவதை தடுத்திருக்கலாம் என்றார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் என் ராமிடம் கேட்டார் தங்கவேல்.
தேர்தலை ரத்து செய்யறது நல்ல காரியம் இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லாம செஞ்சிருக்காங்க. இதுல எது என்ன தெரியுதுன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அட்டர் ஹெல்ப்லெஸ்னஸ், அதாவது ஒரு ஓட்டருக்கு 4000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு பல பத்திரிகைகள்ல வந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் பணம் அங்க நல்ல சர்க்குலேட் ஆகிறது, எல்லாருக்கும் தெரியும் அந்த எலெக்ஷன்ல. மெயினா ரூலிங் கட்சி இருந்தாலும் வேற சில கட்சிகளும் இருந்திருக்கலாம். இந்த நிலையில எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய அட்டர் ஹெல்ப்லெஸ்னஸ், ஃபெயிலியர், அதுதான் இது எடுத்து காட்டுகிறது. வேற சில நல்ல காரியங்கள் செய்யறாங்க, ஒரு பெரிய அளவில் நல்லா ஆர்கனைஸ் பண்றாங்க, இதெல்லாம் இருந்தாலும் இந்த விஷயத்துல தோல்வி அடைந்து விட்டது எலெக்ஷன் கமிஷன். அதுதான் இந்த தேர்தலை ரத்து செய்தது எடுத்து காட்டுகிறது.
ஆர்கே நகர் தொகுதியில் பெருமளவில் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக ஆரம்பத்திலிருந்தே புகார்கள் வந்தன. அப்படி இருந்தும் கூட வந்து தேர்தல் ஆணையம் வந்து இறுதி வரை வந்து நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதற்கு ஒரு நாள் முன்னதாக வந்து இந்த தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. அப்படியானால் தேர்தல் ஆணையம் எப்போது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்?
இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிருக்கணும், தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். அது சொல்லும் பொழுதே உடனடியாக அங்க போய் பல ஆலைகளை வச்சு அதை இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி அதை தடுத்து இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கொடுக்கிறார்கள், எந்த விதத்தில் கொடுக்கிறார்கள், யார் கொடுக்கிறார்கள், எல்லாம் இன்றைக்கு இப்போ இன்கம் டாக்ஸ் சில, அதாவது ஒரு ஃப்ளூக்குன்னு கூட சொல்லலாம், இன்கம் டாக்ஸ் வந்து ஏதோ சோதனை செய்ததுல இந்த விஷயம் மாட்டி விட்டு கொடுக்குது. அது இல்லைன்னா ஒன்றும் நடந்திருக்காது. அதே செய்திருக்க மாட்டார்கள், பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கியிருப்பார்கள். ஒரு இன்டெலிஜென்டாக அங்க போய் விஷயங்கள் என்ன, பல ரூமர் இருக்கலாம், அது எது உண்மை என்று கண்டுபிடித்து ஆராய்ந்து நிறைய நபர்களை எடுத்துட்டு போய் ஒரு நேர்மையானவங்களை வச்சிருக்கணும். பல அதிகாரிகள் இதை வந்து மூடி மறைக்க பார்த்தாங்கன்னு அது புகார் வந்திருக்கிறது. அதனால இந்த நிலையில எலெக்ஷன் கமிஷன் எது இருக்க வேண்டும், நம்மளாவே நடத்தலாம் எலெக்ஷனை, எதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் தேவை, இதை தடுக்க முடியவில்லை என்றால் நாட்டில் ஃபுல்லா ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கிறதோ அல்ல பல ஸ்டேட்ஸ்ல நடக்கும்போது பெரிய ஒரு சவால் என்று சொல்லலாம். ஒரு பை எலெக்ஷன் ஒரு காம்பாக்ட் ஏரியால நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த மாதிரி ஒரு அக்கிரமமான செயல்களை தடுக்க முடியவில்லை என்றால் எதுக்கும் உபயோகம் இல்லை என்று தான் சொல்லுவேன்.
இப்ப தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில வந்து முதல்ல ரத்து செய்யப்பட்ட நேரத்தில் வந்து எந்தெந்த வேட்பாளர்கள் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்களோ அதே வேட்பாளர்கள் தான் மீண்டும் போட்டியிட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து மீண்டும் வந்து ஆர்கே நகரிலும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் ஒரு கருத்தை வலியுறுத்துவீர்களா?
அது தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஏன்னா இது ப்ரூவ் பண்ணோம், டிடிவி தினகரன் வச்சுக்கோங்களேன், அவர் மேல புகார் இருக்கலாம், ஆனா அவர் வந்து அது அவருக்கு எதிராக ப்ரூவ் பண்ணணும். இப்ப இந்த விஜயபாஸ்கர் அது அவரைதான் சோதனை செய்திருக்காங்க, சரத்குமார் உள்பட. அதனால இப்ப அதுக்கும் தினகரனுக்கும் என்ன என்ன கனெக்ஷன் என்று ஆராய்ந்து அந்த விஷயம் எல்லாம் பண்றதுக்குள்ள டைம் ஆகிடும். அதனால டிஸ்குவாலிஃபை பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல.
என்றாம் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் இன்று பிரதமர் அலுவலகம் எதிரே திடீரென நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் இன்று பிரதமர் அலுவலகம் எதிரே திடீரென நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் ஐயா கண்ணு தலைமையில் கடந்த 28 நாட்களாக டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நிதியமைச்சர் உள்ளிட்ட பல அமைச்சர்களை அவர்கள் சந்தித்த போதும் பிரதமர் நரேந்திர மோடி தங்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே உறுதியளித்திருந்தபடி போலீசார் அவர்களை இன்று முற்பகல் பிரதமர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். ஐயா கண்ணு தலைமையில் சுமார் 7 விவசாயிகள் போலீஸ் வாகனத்திலேயே அழைத்து செல்லப்பட்டனர். குடியரசுத் தலைவர் மாளிகை அருகே உள்ள சவுத் பிளாக் கட்டிடத்தில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் வரவேற்பறையில் உள்ள அதிகாரிகளிடம் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஆனால் பிரதமரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். அது சாத்தியமில்லை என அதிகாரிகள் கூறியதால் வேறு வழியின்றி அதிகாரிகளிடம் மனுவை சமர்ப்பித்தனர். பின்னர் காவல்துறை வாகனத்தில் ஏறி மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டனர். அந்த வளாகத்தை விட்டு வெளியே வந்ததும் வாகனத்தில் இருந்த விவசாயி ஒருவர் வெளியே குதித்தார். வாகனம் நிறுத்தப்பட்டவுடன் மேலும் சில விவசாயிகளும் கீழே இறங்கி தங்கள் ஆடைகளை களைந்து நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையில் உருண்டு முழக்கமிட்டார்கள். பின்னர் போலீசார் அவர்களை பிடித்து மீண்டும் வாகனத்தில் ஏற்றி ஜந்தர் மந்தர் பகுதிக்கு கொண்டு வந்தார்கள்.
மரியம் மைக்கேல் வழங்கிய செய்தி அது. அடுத்து பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒளிபரப்பு குறித்த முக்கிய அறிவிப்பு. இதனை வழங்குபவர் மணிவண்ணன்.
நேர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 30 தேதியோடு பிபிசி தமிழோசை தனது சிற்றலை ஒளிபரப்பை நிறுத்தி விடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. பிபிசி உலக சேவை வரலாற்றில் மிக நீண்டகாலம் நடத்தப்பட்டு வந்த மொழிப்பிரிவுகளில் ஒன்றான தமிழோசையின் சிற்றலை ஒளிபரப்பு 1941 தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு ஏறக்குறைய 76 வருட சேவையை தொடும் பிபிசி தமிழின் சிற்றலை ஒலிபரப்பு நிறுத்தப்படுவதற்கு காரணம் சிற்றலை என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படும் வானொலி சேவைகள் இந்தியா மற்றும் இலங்கையில் தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்ற புதிய ஊடகங்களின் தாக்கத்தால் ஆதரவை இழந்து வருகின்றன என்பதுதான். ஆனால் தற்போது இலங்கையின் சக்தி எஃப்எம் மூலமாக நடத்தப்பட்டு வரும் பிபிசி தமிழின் 5 நிமிட பண்பலை ஒலிபரப்பு தொடரும், அதில் பாதிப்பு இருக்காது. மேலும் பிபிசி தமிழின் சிற்றலை ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டாலும் பிபிசி தமிழின் இணையதள சேவைகள் விரிவுபடுத்தப்படுகின்றன. தொலைக்காட்சி இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு நேயர்கள் மாறிக்கொண்டிருக்கையில் அவர்களுடன் சேர்ந்து பிபிசி தமிழும் அந்த ஊடகங்களுக்கு மாறுகிறது. பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒலிபரப்புகள் 1980களிலிருந்து இலங்கையின் போர்க்காலத்தில் அப்பகுதி மக்களுக்கு ஒரு இன்றியமையாத முக்கிய சேவையை ஆற்றி வந்தன. அந்த காலகட்டத்திலும் அதற்கு முன்னும் ஷங்கர் என்கிற சங்கரமூர்த்தி தலைமையில் ஷேக்ஸ்பியர் மற்றும் பெர்னார்ட் ஷா போன்றோரின் நாடக மொழிபெயர்ப்புகள் மற்றும் பிற சஞ்சிகை வடிவ நிகழ்ச்சிகளுக்கு பெயர் போனதாக இருந்த பிபிசி தமிழோசை பின்னர் 1990களின் பிற்பகுதியில் முழுமையான செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களுக்கான செய்தி ஒலிபரப்பாக மாறியது நேயர்களுக்கு நினைவிருக்கும். இந்த நீண்ட வரலாற்றில் பிபிசி தமிழோசைக்கு ஆதரவு நல்கி வந்த நேயர்களுக்கு பிபிசி தமிழ் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தொலைக்காட்சி இணையம் மற்றும் சமூக ஊடகம் போன்ற நவீன தளங்களில் உலா வரும் பிபிசி தமிழை தொடர்ந்து ஆதரிக்குமாறு நேயர்களை நாம் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.
மணிவண்ணன் வழங்கிய அறிவிப்புச் செய்தி அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
உளவாளி என்று குற்றம் சாட்டி இந்தியர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கும் பாகிஸ்தான் ராணுவம் நீதிமன்ற தீர்ப்பை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. சிரியாவில் அரசு படைகள் வெளிப்படையாக நடத்திய ரசாயன தாக்குதல்களை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து G7 தொழில்துறை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.